இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு, உலகம் முழுவதும் சோதனைக்குள் போகும் போல் நீங்களும் சோதிக்கப்படுவீங்களா? முக்கியமான ஒரு கேள்வி. உலகம் முழுவதும் சோதனை உள்ளுக்கு போக போகின்றது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க சொல்றாங்க, இந்த நாள் கழிவு உலகம் அழிவு உள்ளுக்கு போக போறோம், ஒரு காலகட்டத்தின் மத்தியில இருக்கும் என்று சொல்லி. ஆனா நாம் வேதத்துள்ளுக்கு பார்ப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தப்பட்ட வாக்கு தத்துவங்களே, அதுக்கு முன்பாக சகோதர சகோதரிகளே, நம் இங்கு பார்த்தது போல் கூட மெய்யான ஐக்கியம் மத்தியில நம் போகப்பத்தான் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நம் சகல பாவத்தின் சுத்திகரிக்குது என்று நாம் பார்த்தோம். அதனால் இயேசு கிறிஸ்து அவர் ராபோஜனையை அமர்ந்திருக்கப்ப கூட அவர் ஒரு கட்டளை சொன்னார், இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கள் என்று சொல்லி. இந்த புதிய கட்டளை சகோதர சகோதரியே, கிறிஸ்துவனாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் கட்டளை சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடையும் முழு சிந்தையோடையும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இரண்டாம் கட்டளை, இது மறைக்கப்பட்ட ஒரு காரியம். புதிய கட்டளை, அதாவது இயேசு கிறிஸ்து புதிய கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லத்தை, நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கன்னு சொன்னார். அப்ப அடுத்த கட்டளை என்ன? உன்னை நீ நேசிப்பது போல் உன் அயலானை நேசி. அடுத்தது என்ன? உன் விரோதியும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னார். சகோதர சகோதரி, இந்த கட்டளைகள் யாவும் நம் சொந்த பலத்தால் செய்யவே முடியாது. உலகத்தில் இருக்க மனுஷர்கள் இந்த கட்டளைக்கு கேட்கப்ப இது ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு இருந்தால் மட்டுமே, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திலும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் மட்டும்தான் இந்த காரியத்தனால் செய்ய முடியும். இந்த வசனங்களை நாம் ஞாபகம் கூற வேண்டும் சகோதர சகோதரிகளே. தன்னை ஏனென்று ஒரு காரியத்தை தெரியும்படி அவன் எழுதி கொண்டானால் ஒன்றையும் அவன் அறிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. இரண்டாவது, ஒருவன் தன் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று சொல்லி எண்ணினான் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறனா ஆகுவான். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, நம்ம ஒண்ணும் இல்லை, ஆனா நீங்க இல்ல நானும் நம்ம யாரோ ஒரு நாள் ஆளுன்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம உண்மையிலே நம்மளை ஏமாத்தி கொள்கிறோம். அதுதான் வேதம் எழுதி இருக்கின்றது. இந்த வசனங்கள் முக்கியமான வசனங்கள். தாழ்மை என்பது மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இயேசு கிறிஸ்து பின்னால நடக்கிறதுக்கு. தாழ்மை என்றால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு ஒத்து போறது. சகோதர சகோதரி, இந்த பூமியில இயேசு கிறிஸ்து உங்களின் எண்ணியும் ஒரு குறிக்கோளுக்காக வைத்திருக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு வந்து ஜான்சனை தூக்கி அந்த மலேசியா சும்மா ஓடுங்க பாப்மா வினேசிறான்ட்டு அவர் அப்படின்னு சொல்லி காலில் திடீர்னு எழுந்திரிச்சு என்னமோ யோசிச்சு செஞ்சது மாதிரி அவர் செய்யல. அவர் ஒரு காரணம், அவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையிலும். முதல் முதலாக நம்மளுடைய நடந்து கொள்தல் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக வரும் நீதி சமாதானம் சந்தோஷம், அதாவது தேவனுடைய ராஜன், இது உள்ளுக்கு நாம் வாழ்றது தான். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி, அநேக தீக்கத்தரிசிகள் பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்பி சொல்றாங்க, இந்த உலகத்துல அழிவு வரப்போகுது, இந்த உலகத்துல பஞ்சம் வரப்போகுது, இந்த உலகத்துல இந்த மாதிரி நலநடுக்கம் வரப்போகின்றது, இப்படியாக அவங்க சொல்றாங்க. ஆமா சகோதர சகோதரி, நம்ம மனம் திரும்பாதபடி இருந்தோம்னா நாம் நிச்சயமாக பாடுகளை அனுபவிக்க போறோம். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவோட பாதையில நீங்க நடந்து வாழப்ப நீங்க இந்த உலகத்தின் உலகம் முழுவதும் சோதனை உள்ளுக்கு பிரச்சனை உள்ளுக்கு அழிவு உள்ளுக்கு போய்கொண்டிருக்கப்ப நீங்களும் சேர்ந்துமா இது உள்ளுக்கு போக போறீங்க? இது ஒரு பெரிய கேளுக்குறியா இல்லையா? நான் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தேன், எனக்கு இந்த சோதனை உள்ளுக்கு நான் போகணுமா? இது ஒரு கேள்விக்குறி. சில பேர் சொல்றாங்க நம்ம போய் தான் ஆகணும்ன்றாங்க. அநேக போதனைகள் இருக்கின்றது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாரத்தில் என்ன சொல்றான்னு சொல்லி நம்ம கவனிப்போம். இது வந்து அப்படி இயேசு கிறிஸ்து பின்னால் நான் போக மாட்டேன், என் சொந்த வழியிலேயே போறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் காத்திருக்க தேவையில்லை. ஏன்னா பிசாசு அவங்க வாழ்க்கையில போய் திருடி கொள்ளி அழிப்பான், அவன் இல்லாத பிரச்சனைய கொண்டு வந்து குடும்பத்தை உடைத்து இல்லாததான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் இந்த சோதனை காலத்துக்கு அவங்க காத்திருக்க தேவையில்லை, அது தொடர்ந்து வாழ்க்கையில் நடக்க போற காரியம்தான். இருந்த போதிலும் எந்த சூழ்நிலைகள் உங்களை எதிர்நோக்கி வந்தாலும், அது நோயா இருக்கட்டும் இல்ல அது பிரச்சனையா இருக்கட்டும், என்ன காரியங்கள் வந்தாலும் கூட இயேசுக்கு சொல்கிறார் பயப்படாதே என்ற. இந்த பயம் பிசாசு பயன்படுத்தும் ஒரு ஆயுதம். அந்த பயத்தின் மூலமாக உங்களுடைய சிந்தை உள்ளுக்கும் உங்களோட உடல்ல இருக்க உறுப்புகள் மத்தியிலும் அவன் நோய் கொண்டு வர முடியும். இயேசு கிறிஸ்து வேதத்தை சொல்கிறார் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, திறங்கோள், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனா இந்த பொய்யான தீக்கத்தரிசிகள் என்ன செய்யறாங்கன்னா பயத்தை கொண்டு போட்டுட்டு போறாங்க. ரத்த நிலாவை பாருங்க அப்படின்ட்டு, உண்மையிலே இயேசு கிறிஸ்து அவர் ரத்த நிலாவை காரணம் அது ரத்தமா இருக்கும், அது உங்களுக்கு பார்த்து கேள்விக்குறி எல்லாம் வராது. இயேசு கிறிஸ்து வருத நாட்கள்ல வந்து எக்காலம் துதிக்கப்ப எல்லா காலத்துக்கும் அது தெளிவாக கேட்கும், கண்ணீர் கண்ணீர் தெளிவாக கேட்கும். அப்படி நீங்க பாவத்துல இருந்தா மனம் திரும்புதல் சொல்லி வார்த்தை வந்துச்சுன்னா நீங்க மனம் திரும்புங்க. அந்த மனம் திரும்புவது வந்து தேவனுடைய வார்த்தை தான் உங்க உள்ளுக்கு பயத்தை போட்டு மனம் திரும்புதலை கேட்குது. மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்பனா ஒரு பாவத்தை விட்டு விலகி அந்த பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன், இல்ல அந்த நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப போய் அதையே செய்யறது, அது பேர் மனம் திரும்புதல் அல்ல. நீங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்து பண்ணி மனப்பூர்வமாக பாவத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா, மனப்பூர்வமாக நீங்க பாவத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வேதம் தெளிவாக சொல்லுது நீங்க பிசாசால் பிறக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி உங்களுடைய பிதா பிசாசு. சகோதர சகோதரியை வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார் காலகட்டம் வரும், இந்த உலகம் முழுவதும் சோதனை மத்தி உள்ளுக்கு போக போகின்றது, தேவனுடைய கோபாக்கினி இந்த உலகத்திலிருந்து ஊத்தப்பட போகின்றது. இதுவரை இந்த உலகம் பார்க்க முடியாத பார்க்காத ஒரு உபத்திரம் நாள் வரப்போகின்றது. இது வெளிப்பாடு புஸ்தகம் 3:10 பார்ப்போம். இந்த வசனத்தை பார்ப்போம் என்ன எழுதியிருக்கின்ற சொல்லிட்டு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் மேல் சோதிக்கும்படியாக பூ சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகின்ற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, இந்த பூமி முழுவதும் சோதனை வளர்ப்புதான், ஆனா இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அவருடைய வசனத்தை நீங்க காத்து கொண்டு கை கொண்டதனால் அவர் சொல்கிறார் உங்களை அதிலிருந்து தப்பு விப்பாரன். அப்ப என்னத்தை நீங்க காத்து கொண்டீங்க? பாவம் வரப்ப அந்த பாவத்தை உதறீங்க. எப்படி உதறீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்திலும் ரத்தத்திலும் கடிந்து கொள்றீங்க அந்த பாவம் உங்கள்கிட்ட வரப்ப. யாரு பிசாசத பாவத்தை சோதனை மத்தியில் வரப்ப உங்களுக்கு இருதயம் அந்த பாவத்துக்கு உழுகிறதுக்கு தோணப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி என் இறுதியமே என் சிந்தையை இப்படியா யோசிக்க மாட்டாய், உனக்கு நான் கடந்தெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பொல்லாத ஆவியினை விட்டு அப்பாலே போ, பொல்லாத சிந்தனை கொண்டு மாவியனை விட்டு அப்பாலே போன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க கட்டளையிட்டு பாவத்திலிருந்து உங்களை நீங்க காத்து கொண்டதுனால தேவனுடைய வசனத்தின் மூலியமாக அவர் சொல்கின்றார் அந்த பொறுமையின் மத்தியில இந்த கடந்து நீ சென்றதுனால் கூட இந்த பூச்சக்கரத்தின் மேல் இந்த பூமியின் மேல் வரப்போகின்ற இந்த சோதனை காலத்தில் நானும் உன்னை நான் தப்புவிப்பேன். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தம் சகோதர சகோதரிகளே. அப்படி நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சு உங்க கம்பெனி உங்களை சில தப்பான காரியத்தை செய்ய சொல்லப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை கவனித்துட்டு அவருடைய வார்த்தையின் படி நீங்க பொய் சொல்லாதபடி ஏமாற்றாதபடி நீதியிலே நீங்க நடந்து கொள்ளப்ப அவர் இயேசு கிறிஸ்து உங்களை காத்துக் கொள்வார். அப்படி நீங்க அந்த அந்த நீதியின் படி நீங்க நடந்து உங்களுடைய வேலை செய்யற முதலாளி உங்களை வேலையை விட்டு தூக்குனா கூட இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் இன்னும் நல்ல ஒரு காரியத்தை நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, எங்க வைராக்கியமும் விரோதமும் உண்டோ அங்க சகல கழகமும் துச்சியலும் இருக்குமா? அப்போ உங்க ஆபீஸ்ல வந்து யாரு சுயநலம் இருக்குதோ அந்த இடத்துல சகல குழப்பமும் சகல துச்சியல்களும் இருக்கும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வல்லமை இல்ல. ஏன்னா நிறைய பேர் சுயநலத்தில் தேடி போறதுனால அங்க குழப்பமும் சகல துச்செயல்களும் அங்க வந்துடும். சகோதர சகோதரி, இந்த உலகத்துல வரப்போகின்ற இந்த உபத்திரம் நீங்களும் நானும் அத எந்த வழியிலும் போயிட்டு நிப்பாட்ட முடியாது. அது வரதான் போகின்றது. என அது பிசாஸ் செய்யறதல்ல, தேவனுடைய கோபாக்கினி வரப்ப நீங்களும் நானும் நிப்பாட்ட முடியாது. ஆனா நீங்க என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவோடைய குணாதிசயமும் இயேசு கிறிஸ்து சொன்ன கோட்பாட்டின் மத்தியிலும் அவருடைய வார்த்தையின் படி நாம் வாழ வேண்டும், அவ்வளவுதான். இன்னைக்கு எக்கானமி வந்து உழுக போது, இன்னைக்கு வந்து இந்த ஹவுசிங் பபுள் உடைய போது, இந்த இதெல்லாம் பார்த்து ஏதோ படிக்கலாம். ஆனா அது உள்ளுக்கு ஆழமாக போயிட்டு இன்னைக்கு பாலிடிக் இப்படி இருக்கின்றது, இந்த மலேசியாவோட காசு இப்படி கீழே உழுந்து போயிட்டு இருக்கு என்று சொல்லிட்டு இதை கொடுத்து ஆழமாக கவனிச்சு நம்மளுக்கு புரோஜனம் வரப்போகின்றது இல்ல, அதை கொடுத்து கவலைப்பட்டு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பிசாசு கொண்டு வருகிறான், ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அதான் வேதம் சொல்லு, இந்த உலகத்தை கூட சேர்ந்து ஒத்த வேஷம் போடாதீங்க. நாம் உலகத்தோடு நண்பனாக விரும்பினா நாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதியாக மாறிட்டோம். சகோதர சகோதரி, எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமி முழுதும் வரும் இந்த சோதனை காலத்துல நம்மளை எப்படி காப்பாற்றுவார், அது 1 தசலோனியர் 4:16-18 வாசிப்போம். கர்த்தர் தானே ஆரபாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முத எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எழுத்து கொள்ளப்பட்டு இப்படி முடியுமா, இது முடியுமா, கர்த்தரு கூட நாம் எப்போதும் இருப்போம். பவுல் சொல்கிறார், இந்த வார்த்தையாக ஒருத்தர் தேத்துங்க. சகோதர சகோதரே, இயேசு கிறிஸ்துவை ஆரபரத்தோடு வருவார். அவர் சொல்கின்றார், இது இந்த மாதிரி நடக்க போகின்றது. அதனால அவர் கட்டளை கொடுக்கிறார், ஒருத்தர் சகோதர சகோதரிகள் மத்தியில ஒருத்தர் நீங்க உற்சாகப்படுத்துங்க, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க, நம் கர்த்தரோடு பிடிக்கப்படும் வானத்து ஆகாயத்துல கர்த்தரோடு நம்ம எப்போது இருக்க போகின்றோம். இந்த காலத்து கட்ட இந்த காலகட்டத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மேல் வருகின்ற இந்த சோதனை காலத்துக்கு நம்மளை தப்பு வைத்து அவரோடு நம்மளை வைத்திருப்பார் என்று ஒருத்தர் உற்சாகப்படுத்துகின்ற சொல்லி பவுல் சொல்கின்றார். அப்படி நீங்க பாவத்தில் விழுந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துட்டு போய் மன்றாடி இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேளுங்க, உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க, ஒருத்தர் மத்தியில் அறிக்கையிடுங்க உங்க பாவத்தை. நீங்க அநேக பெரிய பெரிய சபைகளை பாத்தீங்கன்னா அவங்க செல் குரூப் வந்து மன்னா வச்சிருப்பாங்க, ஜப கூட்டங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஜப கூட்டங்கள் மத்தியில பாத்தீங்கன்னா கூட பெருசா இருக்கும். நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்களோட மத்தியில ஒரு சில சகோதர சகோதரி கூட இருந்து நீங்க அடிக்கடி அவங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசி ஒருத்தர் நீங்க உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டியதா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பாக்குறது, புதன்கிழமை ஒரு நாள் பாக்குறது, அப்படி இருந்தா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கஷ்டம். இது அநேக கள்ளத்திக தரிசனங்கள் மக்கள் மத்தியில வந்து பயத்தை போட்டுறாங்க, பயத்தை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இது இதுல இருந்து தப்பிச்சல வழி என்ன என்று சொல்லி தெளிவாக காட்டுறது இல்ல. எப்படி பொறுமையோடு அவருடைய வசனத்தை காத்து கொண்டு இருக்கிறது அந்த காரியத்தை சொல்றது இல்லை, எப்படி பிசாசுகளை விரட்டுறது சொல்றது இல்ல, எப்படி பாவத்தை மேற்கொள்றது என்று சொல்றது இல்ல. சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த காரியத்தை சொல்லாவிட்டால் எப்படி அந்த சோதனை காலத்துக்கு தப்பி செல்றது. நான் சில நேரத்துல இந்த பேஸ்புக்ல பாப்பேன், ஒருத்தர் வந்து கைய வச்சு பிரியும் தள்ளுவாரு, எல்லாரையும் கீழே விடுவாங்க. சகோதர சகோதரி, இப்படி எல்லாம் கீழே உழுந்து எழுந்திருச்சு, கீழே உழுந்து எழுந்திருச்சு என்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்து வாழ்க்கை மாறுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியில் யாருக்கு வருகின்றார், பாவத்தை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை காத்து கொண்டிருக்கிறவங்க தான் வருகின்றார். சகோதர சகோதரிகளே, சில சபைகள் அபிஷேகம் வந்துச்சுன்னு சொல்லி சுத்திலாம் கீழே விழுந்துறாங்க. என்னைக்காவது உட்கார்ந்து அவங்களோட வாழ்க்கையை எடுத்து கவனித்து பார்த்திருக்கீங்களா? அவங்க 30 வருஷமா வந்துகிட்டு இருப்பாங்க, வந்த அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில சரியான பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கையில மாறுதல் இருக்காது, ஒரு ஆய்வு செய்து பாக்குறது இல்லையா. நான் பாவம் செய்யக்கூடாது, நான் என் இருதயத்துல பாவம் செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு மனிதன் இருதயத்துல பாவம் செய்யணும், அதான் இயேசு கிறிஸ்துவர். அப்படி ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கொடுத்து அவன் இருதயத்துல இச்சையாக நினைத்துக் கொண்டுதான் அவன் பாவம் செய்துட்டான் என்று சொல்லி அதே காரியம் பெண்கள் மத்தியில் கூட ஒரு பெண் ஒரு ஆணை பத்தி இச்சையாக நடந்து கொண்டு அவளும் பாவம் செய்கின்றார், இதுல இருதயத்துல பாவம் செய்துகின்றார். இதை மேற்கொள்றதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வல்லமை கொடுத்தார். அதனால சகோதர சகோதரிக்கு ஒருத்தர் ஒருத்தரே உற்சாகப்படுத்தி இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு செல்ல, இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பிடித்துக் கொள்ள, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் காரியம் அல்ல, இயேசு கிறிஸ்து உண்மை நான் இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டும், ஆழமாக தெரிய வேண்டும், உம்முடைய குணாதிசயங்களை ஆண்டவரை நான் அறிந்து அதன்படி நான் நடக்க வேண்டும், என்னை செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை என்னை செய்ய வைங்க என்று இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் கேட்கிறேன். இந்த சிறு சகோதர சகோதரி இப்படியாக ஜபங்களை செய்யுங்க. சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து தான் திரும்ப வரப்போகின்றார். அப்போஸ்தல் பவுலோ, அப்போஸ்தல் ஜூடோ, இல்ல சின்னப்பரோ, இல்ல சூசியப்பரோ, இல்ல அந்தோனியாரோ, இவெல்லாம் அவங்க வரப்போகின்றது அல்ல, இயேசு கிறிஸ்து தான் வரப்போகின்றார். நீங்க தெளிவாக யோசிச்சா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை திரும்ப வந்து கூட்டிட்டு போகின்றார். அப்ப நீங்க போய் வேற ஒரு காரியத்தை வேற ஒருத்தர் போயிட்டு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நீ நேசிக்கின்றார், அதே போல் நான் பிற யாரையும் யாவரையும் நான் நேசிப்பேன். இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நான் வாழ்வோம் சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.